Welcome to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
We continue to try and understand God's ways as described in the Bible.
வேதத்திலே தேவனுடைய வழிகள் எப்படி விவரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து வருகிறோம்.
So that we can fulfill God's purpose for our individual lives.
அப்படி நாம் அறியும் பொழுது தேவன் நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, நோக்கம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற முடியும்.
God has a plan for your life.
தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
When he calls you, he's already made a plan for you.
உங்களை அவர் அழைக்கும் பொழுது ஏற்கனவே ஒரு திட்டத்தை அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார்.
That's one of the great truths we discover in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே இந்த பெரிய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம்.
When God called Abraham,
தேவன் ஆபிரகாமை அழைத்த பொழுது,
out of his idol worship in Ur of the Chaldees,
கல்தேய தேசத்தில் உள்ள ஊர் என்னும் இடத்திலே அவன் விக்கிரகாரணம் இருக்கும் பொழுது அழைத்தார்.
Abraham didn't have a clue concerning what wonderful things God had planned for him.
ஆண்டவர் அவனுக்கென்று என்ன அற்புதமான திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அனுபவம் கூட அவனுக்கு எந்த ஒரு வெளிச்சமும் கிடைக்கவில்லை.
But for the next nearly 100 years, God had planned wonderful things for him.
ஆனால் அவனுக்கு அடுத்த 100 ஆண்டுகளிலே எத்தனையோ அற்புதமான திட்டங்களை வைத்திருந்தார்.
And as Abraham responded to God,
ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிய
God was able to fulfill that plan in his life.
அவருடைய வாழ்க்கையில தேவன் அந்த திட்டத்தை நிறைவேற்றினார்.
And the great encouragement we have,
நமக்கு இருக்கக்கூடிய மிகுந்த உற்சாகம் என்னவென்றால்,
Abraham's life is that he was a man who made mistakes.
அவன் தவறுகள் செய்த ஒரு மனிதனாக இருந்தான். ஆகவே இது நம்மை உற்சாகப்படுத்துகிறது.
If we read about a man who never made a mistake, we'd all get discouraged.
தவறே செய்யாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வாழும்பொழுது நாம் தவறு செய்கிறோம் என்று சொல்லி சோர்ந்து போய்விட
முடியும். Abraham made mistakes.
ஆபிரகாம் தவறுகளை செய்தவனாயிருந்த.
For example,
உதாரணமாக,
we read in Genesis chapter 12,
ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்,
that after God called Abraham,
ஆபிரகாமை தேவன் அழைத்த பிறகு,
God called Abraham, we read in verse 1, the Lord had said to Abraham, go forth from your country and from your relatives to the land which I will show you.
உன்னுடைய இனத்தாரையும் ஜனத்தாரையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் அழைக்கிறார்.
He was 75 years old when God called him.
தேவன் அவனை அழைத்த பொழுது அவனுக்கு 75 வயதா இருந்தது.
Probably a little less than 75.
அல்லது 75 வயதுக்கு சற்று குறைவாக கூட இருக்கலாம்.
Now God called only Abraham.
ஆபிரகாமை மட்டும்தான் தேவன்
அழைத்தார். See what he said?
இங்கே பாருங்கள்.
Go from your country.
உன் தேசத்தை விட்டு.
Go from your relatives.
உன் இனத்தை விட்டு.
Go from your father's house.
உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போ.
Leave your father.
உன் தகப்பனை விட்டு.
Leave your relatives.
உறவினர்களை விட்டு விடு.
And leave your country.
உன் தேசத்தை விட்டு விடு.
What did Abraham do?
ஆபிரகாம் என்ன செய்தான்?
Right at the beginning.
ஆரம்பத்திலேயே.
He failed.
அவன் தவறி விட்டான்.
He left his country.
தன்னுடைய தேசத்தை விட்டு
விட்டு. But he didn't leave his father.
தன்னுடைய தகப்பனை விடவில்லை.
And he didn't leave his relatives.
தன்னுடைய உறவினர்களையும் விடவில்லை.
His obedience is only 1/3.
அவருடைய கீழ்ப்படிதல் மூன்றிலே ஒரு பங்கு தான் இருந்தது.
It says here,
இங்கே பார்க்கிறோம்,
that Terah, chapter 11, verse 31, Terah took Abraham, his son, and Lot, the son of Haran, his grandson, and Sarah, his daughter-in-law, and they went out together from Ur of the Chaldeans to enter the land of Canaan.
அதற்கு முந்தின அதிகாரம் 31 பார்க்கிறோம், தேராகு தன் குமாரனாய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான்.
Now when it says Terah took Abraham his son, you would think Abraham is 5 years old or something.
இங்கே தேராகு ஆபிரகாமை கூட்டிக் கொண்டு போனான் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு 5 வயது இருந்திருக்கும் என்று நீங்கள் எண்ணலாம்.
No, he is 70 years old.
அவனுக்கு 70 வயது.
And his father is holding him by the hand and taking him out.
அவருடைய தகப்பனார் ஆபிரகாமை கையை பிடித்து கூட்டிக் கொண்டு போகிறார்.
Abraham is so attached to his father.
ஆபிரகாம் தன்னுடைய தகப்பனோடு கூட அவந்தளவாய் பிணைக்கப்பட்டிருந்தார்.
God told him in the land of Ur of the Chaldees, leave your father's house, leave your relatives, leave your country.
ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்திலே ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய தேசத்தையும் இனத்தாரையும் ஜனத்தாரையும் விட்டுவிட்டு போ என்று சொன்னார்.
I will make you a great nation.
நானுடைய பெரிய ஜாதி ஆக்குவேன்.
12 verse 2, I will bless you and make your name great. All the families of the earth, verse 3, will be blessed through you.
நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் மூலமாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்.
Terah heard that.
தேராகதை கேட்ட உடனே,
he said, oh, I better join this also so that all the families of the earth will be blessed through me.
பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் இந்த அழைப்பிலே சேர்ந்து கொள்கிறேன் என்று சேர்ந்து கொண்டான்.
And what was the result?
அதனுடைய விளைவு என்ன?
He stopped in Haran. He never went as far as Canaan, we read in 11:31.
11 அதிகாரம் 31 வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள்.
They settled there.
அங்கேயே தங்கி விட்டார்கள்.
That was not God's will.
அது தேவனுடைய சித்தம் அல்ல.
That was halfway.
அது பாதி வழிதான்.
See, when you listen to your father, who is not called of God, you may end up halfway.
தேவனால் அழைக்கப்படாத உங்களுடைய தகப்பனுடைய உங்க அப்பாவுடைய வார்த்தைகளை கேட்டால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதி வழிதான் போவீர்கள்.
And then what does God do?
பிறகு தேவன் என்ன
செய்தார்? Only one thing God can do.
தேவர் இப்பொழுது ஒரே ஒரு காரியத்தை தான் செய்ய முடியும்.
Kill his father.
அவர் அவருடைய அப்பாவை கொல்வது.
So verse 32, Terah died.
ஆகவே தேராகு மரித்தான்.
And then verse 4, then Abraham, chapter 12, 4, went forth as the Lord had spoken to him.
பிறகு 12 அதிகாரம் 4 வசனத்திலே பார்க்கிறோம், ஆரானை விட்டு கர்த்தர் சொன்னது போல அவன் புறப்பட்டு போகிறான்.
How sad it is that God has to remove your father before you begin to obey him.
நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுவதற்கு முன்பதாக தேவனுடைய தகப்பனாரை நீக்க வேண்டியிருக்கிறது என்பது எவ்வளவு துக்கமான விஷயம்.
He should have told his father in Ur of the Chaldees, sorry dad, God's called me alone.
கல்தேயருடைய ஊர் என்னும் இடத்திலேயே அவன் அப்பாவிடத்திலே சொல்ல வேண்டும், அப்பா அப்பா தேவன் என்னைத்தான் அழைக்கிறார், நீங்க எங்க இருங்க என்று சொல்லியிருக்க
வேண்டும். Why do you need your father when you are 70 years old?
உனக்கே 75 வயதாகிவிட்டது, உனக்கு எதுக்கு ஒரு தகப்பன்?
He should have said, God has told me to leave you.
உம்மை விட்டுவிட முடியாது, தேவன் எனக்கு
சொல்லுகிறார், என்னுடைய
உறவினர்களை விட்டுவிட்டு போக சொல்லுகிறார், இந்த தேசத்தை விட்டு போக சொல்லுகிறார்.
And this 70-year-old man listened to his father and got stuck in Haran.
இந்த 70 வயது மனிதன் தன்னுடைய அப்பாவின் பேச்சை கேட்டு ஆரானிலேயே தங்கிவிட்டான்.
And if Haran, if Terah had lived another 100 years, Abraham would have completely missed God's plan for his life.
தேராக இன்னும் 100 வயது உயிர் வாழ்ந்திருந்திருப்பானேயானால் ஆபிரகாம் முழுமையாக தேவ திட்டத்தை இழந்திருப்பான்.
But God was merciful to him and took away Terah.
அவன் மீது இரக்கமுள்ளவராக இருந்தபடினாலே தேராக தேவன் எடுத்துக்கொண்டார்.
So what I'm trying to show is Abraham was a man with failures right from day one.
முதல் நாளிலிருந்தே ஆபிரகாம் தோல்வியுடைய மனிதன் என்பதை சொல்ல
விரும்புகிறேன்.
தேசத்தை விட்டுவிட்டான் அந்த பதத்தில் சொல்ல போனால் அவன் செய்தது சரி,
டூ தேர்ட்ஸ் ஹி டிட் நாட் டூ.
ஆனால் மூன்றில் இரண்டு பங்கு தேவனுக்கு
கீழ்ப்படிந்தான்.
ஆகவே இப்பொழுது தேராக மறித்து விட்டான். இப்பொழுது ஆபிரகாம்
புறப்பட்டு
ஆனாலும் இப்பொழுது அவனுடைய சொந்தக்காரன் லோத்து என்கிறவனுடனே கூட சேர்ந்து
போகிறான்.
அது தன்னுடைய சகோதரனுடைய மகன்.
But the Lord had told him, go away from your relatives also, verse 1.
ஒன்றாம் வசனத்திலே பார்க்கணும், உன்னுடைய இனத்தானே விட்டுவிட்டு புறப்பட்டு.
Now he has obeyed two thirds.
இப்பொழுது மூன்றில் இரண்டு கீழ்ப்படிந்து விட்டான்.
And when you obey God one third or two thirds, you have a lot of problems.
தேவனுக்கு நீ மூன்றிலே இரண்டு மடங்கோ அல்லது ஒரு மடங்கு மட்டும்தான் கீழ்ப்படிந்தால் உனக்கு அநேக பிரச்சனைகள் வரும்.
And then we went further.
மீண்டும் பார்க்கிறோம்.
You know, the thing is, when you mingle with relatives who are not wholehearted,
முழுமையாய் தங்களை தேவனுக்கு அர்ப்பணிக்காத உறவினர்களோடு கூட நீங்கள் கழகும் பொழுது,
லாட் வாஸ் நாட் ஹோல் ஹார்டட்,
லோத்து முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை.
யுவர் ஓன் கான்டாக்ட் வித் காட் பிகம்ஸ் வீக்.
தேவனோடு கூட உனக்கு உள்ள தொடர்பானது பலவீனப்படுகிறது.
தட்ஸ் வாட் ஹேப்பன் டு அபிரகாம்.
அபிரகாம்
கான்டாக்ட் வித் காட் பிகேம் வீக்.
அவனுக்கு தேவனோடு கூட உள்ள தொடர்பு பலவீனமடைந்து விட்டது.
சோ இட்ஸ் ஆல் ரைட், ஹி மூவ்ஸ் நவுட் ஃப்ரம் ஹேரன் டு கேனன்.
சரி, இப்பொழுது ஆரானை விட்டு கானானுக்கு புறப்பட்டு போகிறான்.
அண்ட் தி லார்ட் appeared to Abraham in verse 7.
ஏழாம் வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம்.
And then now the Lord tests him again.
மீண்டுமாய் கர்த்தர் அவனை பரிசோதிக்கிறார்.
What did the Lord tell him in verse 7?
ஏழாம் வசனத்திலே என்ன
சொல்றார்? I will give this land to your descendants.
இந்த தேசத்தை உம்முடைய சந்ததிக்கு கொடுப்பேன்.
Very clear.
மிகவும் தெளிவாய் சொல்றார்.
This is the place to which I called you to come.
நீ வர வேண்டும் என்று அழைத்த தேசம் இதுதான்.
Canaan, this is where you must live.
கானான், இங்கே தான் நீ வாழ வேண்டும்.
Then God tests him.
பிறகு கர்த்தர் அவனை சோதித்து பார்க்கிறார்.
Verse 10, there's a famine in the land.
அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயி.
Now when there's a famine in the land to which God has called you,
தேவன் அழைத்திருக்கிற அந்த தேசத்திலேயே பஞ்சம் உண்டானால்,
what should you do?
நீ என்ன செய்ய வேண்டும்?
Why, you should seek God.
நீ தேவனை தேட வேண்டும்.
And say, Lord,
ஆண்டவரே,
you told me to come here and there's a famine.
நீர் இங்கே வரும்படியாய் கூப்பிட்டீர், ஆனால் இங்கேயோ பஞ்சம் வந்து விட்டது.
But he didn't do that.
ஆனால் அவன் அதை செய்யவில்லை.
He didn't seek God.
அவன் தேவனை தேடவில்லை.
He used his reason.
தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி,
I hear that in Egypt there's plenty of food.
ஆண்டவர், எகிப்திலே ஆகாரம் திரளா இருக்கிறது கேள்விப்படுகிறேன்.
I will go to Egypt.
ஆகவே நான் எகிப்துக்கு போவேன்.
Now if God wanted him to go to Egypt, God would have told him to go to Egypt.
அவன் எகிப்துக்கு போக வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருந்தால் எகிப்துக்கு போ என்று சொல்லி இருந்தார்.
There was a time when Jesus' life was threatened by Herod and God told Joseph and Mary, go to Egypt.
ஏரோதினாலே பயமுறுத்தப்பட்டு இயேசுனுடைய உயிருக்கு ஆபத்து வரும்பொழுது ஆண்டவர் மரியாள் யோசேப்பை பார்த்து எகிப்துக்கு போகல என்று சொன்னார்.
There was a time when God told Jacob to go and join his son Joseph in Egypt.
எகிப்திலே இருக்கக்கூடியதான யோசேப்பு என்னும் மகனோடு கூட போய் சேர்ந்து கொள்ள என்று யாக்கோபு இடத்திலே தேவன் சொன்னார்.
But here he never told him to go to Egypt.
ஆனால் இங்கே எகிப்துக்கு போக முடியாது சொல்லவில்லை.
He went on his own.
அவன் தானாகவே போய்விட்டான்.
And do you know what happened in Egypt?
எகிப்தில் என்ன நடந்தது தெரியுமா?
In Egypt he found that there were a lot of rich people who and all the rich people used to have women to help in the house.
அங்கே எகிப்திலே நிறைய ஐஸ்வர்யவான்கள் இருந்தார்கள், பெண்கள் வீட்டிலே வேலை செய்வதற்கு வைத்திருந்தார்கள் அநேக பெண்களை.
And so he took a pretty lady from there as a helper for his wife called Hagar.
ஆகவே அந்த தேசத்திலே போய் தன்னுடைய மனைவிக்கு உதவி செய்ய முடியாக ஆகார் என்னும் ஒரு வேலைக்கார பெண்ணை தெரிந்து கொண்டான்.
And that woman Hagar was the one who finally produced Ishmael for Abraham.
ஆபிரகாமுக்கு இஸ்மேல் என்ற மகனை பெற்றுத்தந்த பெண் அந்த ஆகார் தான்.
That was not God's will.
அது தேவ சித்தமே அல்ல.
And the descendants of Ishmael and the descendants of Isaac have been fighting for 4000 years nearly.
இஸ்மேலுடைய சந்ததியாரும் ஈசாக்குடைய சந்ததியாரும் கிட்டத்தட்ட இன்று வரை 4000 ஆண்டுகளாக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
It started with Abraham going to Egypt and when there was a famine.
இதெல்லாம் எங்கே ஆரம்பித்தது தெரியுமா? ஆபிரகாம் எகிப்துக்கு போகிறான். அங்கே ஆரம்பித்தது.
Otherwise he'd never have met Hagar at all.
இல்லாவிட்டால் ஆகாரை சந்தித்திருக்கவே மாட்டான்.
There would not have been any Ishmael.
இஸ்மவேலே வந்திருக்க மாட்டான்.
But see how God tested him and he failed.
எப்படி தேவன் அவனை சோதித்து பார்த்தார் அவன் தவறிவிட்டான்.
When there is a famine.
பஞ்சம் உண்டாகும்
போது. Something does not work as you expect.
நீங்கள் விரும்புகிறபடி எதிர்பார்க்கிறபடி ஒன்று நடைபெறாவிட்டால்
What should you do?
நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
I remember when I left my job in the navy to serve the Lord because God called me.
தேவனை அழைத்தபடினாலே கப்பற்படை வேலையை விட்டுவிட்டு நான் வெளியே வந்தேன்.
And I began to, my income dropped and I was earning about 1/6 of what I was earning in the navy.
நான் கப்பற்படையில் சம்பாதித்த சம்பளத்தை விட ஆறிலே ஒரு பங்கு தான் என்னுடைய வருமானம் அந்த அளவுக்கு குறைந்து விட்டது.
It was like being in a famine.
ஒரு பஞ்சத்தில் இருப்பது போல நான் உணர்ந்தேன்.
Lord, what shall I do?
ஆண்டவரே என்ன செய்யட்டும் என்று கேட்டேன்.
Was it a mistake that I left my job?
என்னுடைய வேலையை விட்டது தவறான ஒரு
present.
இல்லை.
God had called me.
தேவனை அழைத்தார்.
But he took me through that period of famine for 3-4 years.
ஆனால் 3-4 ஆண்டுகளாக பஞ்சத்தை போல உள்ள நாட்களுக்குள்ளாக தேவன் என்னை சோதிக்கும்படியே எடுத்துச் சென்றார்.
And then finally provided my need.
கடைசியாக என்னுடைய தேவையை சந்தித்தார்.
So if Abraham had been there and been faithful,
ஆபிரகாம் அந்த பஞ்சத்திலே இருந்து உண்மையுடனா இருந்திருந்தால்
he could not have died of starvation.
அவன் பட்டினி கிடந்து மரித்திருந்திருக்க மாட்டான்.
If God had a plan that through him should come Isaac, how could he die of starvation?
இவன் மூலமாக ஈசாக்கு வர வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணி இருந்தால் எப்படி இவன் பஞ்சத்திலே மரித்திருப்பான்?
What I want to say is God will test you through famine.
ஆகவே தேவன் பஞ்சத்தின் மூலமாக உன்னை சோதிப்பார்.
God will test you through financial shortage.
பண நெருக்கடினாலே உன்னை சோதித்து பார்ப்பார்.
God will test you to see whether you love your father and your relatives.
உன்னை தகப்பனையும் உறவினர்களையும் நேசிக்கிறீர்களா என்று பார்ப்பார்.
More than him.
தேவனை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறீர்களா?
You took a wrong step like going into Egypt.
எகிப்திலே போவது போல தவறான ஒரு நீ ஒரு அடி எடுத்து வைக்கிறாய்.
From that can come someone like Hagar that can produce consequences, problems for you the rest of your life.
அங்கிருந்து ஆகாரை போல யாரோ ஒருவர் வந்து உன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் ஒரு மோசமான பின்விளைவு வந்துவிடும்.
But God was merciful to Abraham.
ஆனாலும் தேவன் ஆபிரகாமின் மீது இரக்கமுள்ளவராய் இருந்தார்.
Still fulfilled his plan for his life.
ஆனால் அப்படி இருந்தும் கூட அவருடைய வாழ்க்கையில தேவசத்தை நிறைவேற்றினார்.
See the problem he had because he had a relative called Lot.
லோத் என்கிற ஒரு உறவினர் அவனுக்கு இருந்தபடினால எவ்வளவு பிரச்சனை பாருங்கள்.
It says here finally their flocks and herds began to multiply and like anything.
Ange avudaiya mandaigalum avudaiya aadu maadugalum thiralai perugiyadhu endru paathom.
Chapter 13 verse 5 and 6.
13th adhigaram 5 6 vasanathile
paathom. Not enough to take care of the flocks of Lot and Abraham.
லோத்துடைய மந்தைகளையும் ஆபிரகாமுடைய மந்தைகளையும் கவனிப்பதற்கு போதுமான இடம் இல்லாமல் இருந்தது.
And so the herdsmen of Abraham's livestock and the herdsmen of Lot's livestock were sent started fighting with each other.
ஆகவே ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பரும் லோத்துடைய மந்தை மேய்ப்பரும் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட ஆரம்பித்தார்கள்.
That would never have happened if Abraham had just left Lot behind in Ur of the Chaldees.
கல்தேயருடைய பட்டணத்தில் உள்ள ஊரிலே விட்டுவிட்டு வந்திருந்தால் லோத்தை விட்டுவிட்டு வந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது.
This problem of fighting was because he tried to show some love to his relative.
தன்னுடைய உறவினருக்கு கொஞ்சம் அன்பு காண்பிக்க ஆரம்பித்தபடினால தான் இங்கே சண்டை
வருகிறது. God told him to leave his relatives.
உன்னை உறவினர்களை விட்டுவிட்டு வா என்று ஆண்டவர்
சொன்னார். Sometimes we think we know better than God.
சில சமயத்தில் தேவனை காட்டிலும் நமக்கு நன்றாக தெரியும்
என்று சொல்கிறோம். Love me more than your father and mother.
உன்னுடைய தகப்பனையும் தாயும் காட்டிலும் என்னை அதிகமாக நேசி என்று சொல்கிறார்.
More than your brother and sister.
உன்னுடைய சகோதரனையும் சகோதரி
காட்டிலும் More than your wife and children.
மனைவி பிள்ளைகளை காட்டிலும்
More than your own life.
உன்னுடைய சொந்த ஜீவனை காட்டிலும்
to be my disciple.
நீ என்னை அதிகமாக நேசிக்க வேண்டும் அப்பொழுது மட்டுமே நீ சிஷ்யனாக இருக்க முடியும் என்று சொன்னார்.
Many people don't do that.
அநேகர் அதை செய்வது.
So they never become disciples.
ஒரு காலம் ஒரு சிஷ்யனாக மாறுவது.
Never accomplish what God wants to accomplish through them.
தேவன் அவர்கள் மூலமாக சாதிக்க வேண்டிய காரியங்கள் நடக்காமலே போய்விடுகிறது.
Anyway, Abraham was gracious to Lot.
எப்படியோ லோத்தின் மீது ஆபிரகாம் கிருபையுள்ளவனாக இருந்தார்.
Said, let's separate because we don't want to fight.
நாம் சண்டை போட விரும்பவில்லை ஆகவே நாம் பிரிந்து விடுவோம் என்று
சொன்னார். These heathen people are watching us.
புறஜாதி எல்லாம் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
There was such a big strife there.
அங்கே மிகப்பெரிய ஒரு சண்டை உண்டானது.
It's very interesting. It says there was a strife in verse 7 and the Canaanite and the Perizzite were living in the land and watching this.
அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அந்த தேசத்திலே குடியிருந்து இந்த சண்டையை பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம்.
They were seeing this fighting between two people who call themselves servants of God.
தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று அழைக்கிற இந்த இரண்டு பேரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறார்.
Abraham realized this is a bad testimony.
இது நல்ல சாட்சி அல்ல என்று ஆபிரகாம் உணர்ந்து விட்டார்.
So he told Lot.
லோத்தை பார்த்து சொல்கிறான்,
let's separate.
நாம் பிரிந்து விடுவோம்.
You had no calling to come here.
நீ இங்கே வருவதற்கு உனக்கு அழைப்பு இல்லை.
My nephew, much younger to me.
நீ என்னுடைய அண்ணன் பையன், உன்னை எவ்வளவு வயதில் குறைந்தவனாக இருக்கிறாய்.
But still, you choose first.
ஆனாலும் நீ முதலாவது தெரிந்து கொள்.
You take whatever you want.
உனக்கு எது வேண்டுமோ
அதை எடுத்துக்கோ. Left, I'll go right.
நீ இடப்புறம் போனால் நான் வலப்புறம் போறேன்.
Right, I'll go left.
நீ வலப்புறம் போனால் நான் இடப்புறம் போகிறேன்.
See the graciousness of Abraham here.
ஆபிரகாமுடைய தயையை பாருங்கள்.
God was testing him even there.
அங்கேயும் கூட தேவன் அவனை சோதிக்கிறார்.
What is your attitude to material things?
பொருளாதார காரியங்களை குறித்து உன் மனப்பான்மை எப்படி இருக்கிறது?
You possess and fight for that material thing.
அந்த பொருளாதார காரியங்களுக்காக நீ அவளை பிடுங்குகிறாயா? சண்டை கொடுக்கிறாயா?
Take it.
அல்லது நீ வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளனு சொல்கிறாயா?
And he passed the test here.
இங்கே உள்ள அந்த சோதனையை
ஜெயிக்கிறார். Some tests he failed.
சில சோதனைகளிலே தவறுகிறான்.
Some tests he passed.
சில சோதனைகளிலே தேறுகிறான்.
Lot was a selfish, greedy man.
லோத்து அவன் சுயநலமுடைய பொருளாசைக்காரனாக
இருந்தான். And he said, "Oh, this is great. My uncle has given me first choice."
என்னுடைய சித்தப்பா எனக்கென்று தேர்வை கொடுத்து விட்டார் என்று சொன்னான்.
Looked towards Sodom and Gomorrah, which is all well watered, and he said, "I'll choose that."
தண்ணீர் பாய்ந்து செழிக்கச் செய்கிறதான சோதோம் குமராவை கேறிட்டு பார்க்கிறான்.
He says at that time it was like the Garden of Eden in verse 10.
10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் அது ஏதேன் தோட்டத்தைப் போல இருந்ததாம்.
And he chose it.
அதை தேர்ந்தெடுத்தான்.
Little did he realize that that place is full of sinners.
அந்த இடம் பாவிகளால் நிறைந்திருக்கிறது என்பதை சற்றேனும் உணரவில்லை.
That didn't bother him.
அது அவனுக்கு தொந்தரவு செய்யவில்லை.
I can make money there.
அங்கே நான் பணம் சம்பாதிக்கலாம்
என்று நினைத்தான். People ignore sin because they can make money.
நிறைய பேர் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக பாவத்தை அலட்சியம் செய்துள்ளார்.
Then the Lord said to Abraham.
ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர்
verse 14 after Lot had separated from him.
லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு
at last Abraham you have obeyed me fully.
நீ இப்பொழுது முழுமையாக எனக்கு கீழ்ப்படிந்து விட்டாய்.
You didn't make the choice but I forced it on you.
நீயாகவே இதை தெரிந்து கொள்ளவில்லை நானாகவே உன்னை இதை
கட்டாயப்படுத்திவிட்டேன்.
லாத்து பிரிந்து போக முடியாக உனக்கும் லோத்துக்கும் பிரச்சனை உண்டாக்கிவிட்டேன்.
That good of God.
தேவன் நல்லவர் அல்லவா?
He creates problems between us and our relatives so that we separate from our relatives.
நாம் நம்முடைய உறவினர்களிலிருந்து பிரிந்து விடும் முறையாக நமக்கும் உறவினர்களுக்கும் இடையே பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறது.
Because that's the only way we can serve him and become his disciples.
அது ஒன்றே நாம் அவருக்கு ஊழியம் செய்யவும் சிஷ்யர்களை
மாறவும். And after that happened.
அது நடந்த பிறகு
the Lord said to Abraham
ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து
சொன்னார் I saw the way you graciously gave up whatever Lot wanted.
லோத்துக்கு என்ன தேவையோ அதை நீ கிருபையாய் கொடுத்து விட்டாய்.
But don't worry.
கவலைப்படாதே.
If you honor me, I'll honor you.
நீ என்னை கனமண்ணினால் நான் உன்னை கனமண்ணுவேன்.
Look north, look south, look east, look west.
வடக்கே, தெற்கே, கிழக்கே, மேற்கே பார்.
This whole land will belong to you including what Lot has chosen now.
லோத்து இப்போது எதை தேர்ந்தெடுத்தானோ அதையும் சேர்த்து இந்த தேசம் எல்லாம் உன்னுடையதாகும் என்று சொன்னார்.
And today 4000 years later
இன்று 4000 ஆண்டுகள் கழித்து
you can see God has kept his word.
தேவன் தம்முடைய வார்த்தையை பாதுகாத்தார்.
The descendants of Abraham, Isaac and Jacob are living right there.
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுனுடைய சந்ததி இன்றைக்கு இங்கு இப்பொழுது அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
The descendants of Lot who grabbed it.
அதை பிடுங்கின லோத்துடைய சந்ததி அல்ல.
God keeps his word.
தேவன் தம்முடைய வார்த்தையை காப்பாற்றுகிறார்.
1000 years after he said that today you find God has kept his word.
இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு 4000 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு எல்லாரும் பார்க்க முடியும் தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார்.
Like that you find God tested Abraham one after the other.
இதே போல தேவன் ஒன்றன் பின் ஒன்றாக அவனை சோதித்தார்.
Very often he tested him with material things.
ஆனால் அடிக்கடி பொருளாதார காரியங்களிலே அவனை சோதித்தார்.
Here's another test.
இங்கே இன்னொரு சோதனை.
In the next chapter.
அடுத்த அதிகாரம்.
He hears the news that some enemies have come and captured Sodom and Gomorrah and captured Lot and his family and taken them all away.
ஒரு சில சத்துருக்கள் வந்து சோதோம் குமாராவை படையெடுத்து லோத்தையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் அவனுக்கு சேர்ந்த காரியங்களையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறார்கள்.
Now Abraham could have said.
இப்பொழுது ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம்.
It serves him right for grabbing from me.
என்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டு போனானே இது நடக்கிறது
நல்லதுதான்.
இப்படியாவது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளட்டும்.
But he never said that. You see the largeness of Abraham's heart towards somebody who cheated him.
தன்னை ஏமாற்றின ஒருவன் மீது ஆபிரகாம் வைத்திருந்த பரந்த மனப்பான்மை.
Who took advantage of him, to a relative who took advantage of him.
அவருடைய உறவினன் ஒருவன் ஆபிரகாமை சாதகமாக பயன்படுத்தி அவர்களை சேர்த்துக் கொண்டவனை பார்த்து
verse 14 of chapter 14 as soon as Abraham heard that his relative had been taken captive he went out to rescue him.
ஆபிரகாம் சிறையாக தன்னுடைய சகோதரன் கொண்டு போகப்பட்டதை கேள்விப்பட்ட உடனே அவன் உடனே போய் அவர்களை மீட்க முடியாது போகிறான்.
He trusted God.
அவன் தேவனை நம்பினான்.
He did not have any soldiers.
அவனுக்கு படைவீரர்கள் இல்லை.
He had only 318 servants.
318 வேலைக்காரர் மட்டுமே இருந்தார்கள்.
And he was fighting armies of soldiers.
அவன் இப்பொழுது போர் வீரர்களுக்கு எதிராக சண்டையிடுகிறான்.
But he defeated them.
அவர்களை தோற்கடித்தான்.
Rescued Lot.
லோத்தை மீட்டு விட்டான்.
And rescued all the riches that were stolen from Sodom and Gomorrah.
சோதோம் குமராவிலிருந்து சிறையாக பிடிக்கப்பட்ட எல்லா ஐஸ்வர்யத்தையும்
சோதோம் குமரா was a very rich country.
சோதோம் குமரா மிகவும் ஐஸ்வர்யமான ஒரு பட்டணம்.
There was a tremendous amount of wealth.
அங்கே இவ்வளவோ திரட்சியான ஐஸ்வர்யம் உண்டு.
In those days
அந்த நாட்களில்
the rule was if you won a battle all the wealth is yours.
நீ சண்டையிலே ஜெயித்தால் எல்லா ஐஸ்வர்யம்
உன்னுடையது என்றுதான்
அன்றைக்கு சண்டையிலே போரிட்டவர்களுக்கு எல்லா சொத்தும் சேரும்
யார்
போர்ல ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் எல்லா ஐஸ்வர்யமும் சம்பத்தும்
Abraham suddenly got all the wealth of Sodom and Gomorrah at his feet.
ஆகவே இப்பொழுது திடீரென்று ஆபிரகாமுடைய பாதத்திலே சோதம் குமராவனுடைய ஐஸ்வர்யமும் திரட்சியும் வந்துவிட்டது.
But God didn't want him to touch that filthy money.
ஆனால் அந்த அசுத்தமான பணத்தை தொட தேவன் விரும்பவில்லை.
They were all sinful people.
அவர்கள் எல்லாரும் பாவிகள்.
He didn't want Abraham to become rich like that.
ஆபிரகாம் இப்படி பணக்காரனாக வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை.
Money from all these unbelievers.
அவிசுவாசிகளுடைய பணத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக.
You know, today there are many people who would be very glad to grab any money from anywhere.
இன்றைக்கு மக்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? எங்கிருந்தாவது யாரிடத்திலிருந்தாவது பணத்தை பிடுங்க வேண்டும் என்றால் சந்தோஷமா இருப்பார்.
Test us to see whether we as servants of God would be glad to receive money from unbelievers.
அவிசுவாசிகளிடத்திலிருந்து நாம் பணத்தை பெறுவதற்கு ஆவல் காட்டுகிறோமா இல்லை என்று தேவன் பிரசங்கியாக நம்மை சோதித்து பார்க்க.
When rich unbelievers from Sodom and Gomorrah give us money, we shouldn't touch it.
சோதோம் குமராவிலே வாழுகிற பணக்காரர்கள் பணத்தை நமக்கு கொடுக்கும்போது அதை தொடவே
unbelievers.
அவிசுவாசிகள்.
But Abraham didn't know that yet.
ஆனால் ஆபிரகாமுக்கு அது இதுவரை தெரியாது.
See how good God is.
தேவன் எவ்வளவு நல்லவர்.
God sends another servant of his to Abraham.
இப்போது ஆபிரகாமுக்கு தேவன் தம்முடைய
மெல்கிசெடேக்.
அவருடைய பெயர் மெல்கிசெடேக்.
He comes to Abraham.
அவன் ஆபிரகாமிடத்தில்
வருகிறான். He says to Abraham just two things.
இரண்டு காரியங்களை ஆபிரகாமிடத்தில் சொல்கிறான்.
He just reminding Abraham in a gentle way.
மிகவும் சாந்தமான விதத்திலே ஆபிரகாமுக்கு நினைவூட்டுகிறான்.
Abraham,
ஆபிரகாமே,
your God is the possessor of heaven and earth.
வானத்தையும் பூமியையும் கொண்டிருக்கிற தேவன் தான் உன்னுடைய தேவன்.
Verse 19.
19 ஆம் வசனம்.
14:19.
அதியாகமம் 14:19.
Your God is the possessor of heaven and earth.
வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய தேவன்.
That's all he said.
அவ்வளவுதான்
சொன்னார். Secondly,
இரண்டாவதாக,
your God is the one who delivered these people into your hands.
உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவன் இவர்தான்.
See, Abraham was in danger of two things.
ஆபிரகாம் அங்கே இரண்டு ஆபத்துகளை சந்தித்துக்
கொண்டிருந்தார். One was coveting all this property of Sodom and Gomorrah.
சோதோம் குமராவினுடைய சொத்தை இச்சிக்கக்கூடிய ஒரு ஆபத்து.
So that problem was solved by Melchizedek saying, listen, your God owns heaven and earth. Why are you worried about this?
உன்னுடைய தேவனுக்கு வானமும் பூமியும் சொந்தம், இதை குறித்து ஏன் கவலைப்படுகிறாய் என்று சொன்ன உடனே அந்த பிரச்சனை தீர்ந்து விட்டது.
Secondly,
இரண்டாவதாக,
Abraham was in danger of becoming proud. With 318 servants I defeated all these armies.
318 வேலைக்காரர்களை கொண்டு நான் இவ்வளவு படைகளையும் ஜெயித்து விட்டேன் என்று சொல்லி பெருமைப்படக்கூடிய ஆபத்திலே.
That problem was solved with the second sentence Melchizedek said that God is the one who gave you this victory.
தேவன் தான் உனக்கு இந்த ஜெயத்தை கொடுத்தார் என்று இந்த இரண்டாவது வாசகத்திலே தேவன் அவனுக்கு உதவி செய்தார்.
Melchizedek was a prophet.
மெல்கிசெதேக் ஒரு தீர்க்கதரிசி.
He heard God.
அவன் தேவன் சொன்னதை
கேட்டான். Tell these two sentences to my servant.
என்னுடைய மகனுக்கு, என் ஊழியக்காரனுக்கு இந்த இரண்டு வாசகங்களை போய் சொல்லு என்று சொன்னார்.
This is how a prophet speaks.
இப்படித்தான் ஒரு தீர்க்கதரிசி பேசுகிறார்.
Just a few words.
ஒரு சில வார்த்தைகள்.
He doesn't know anything about the need of the person.
ஒரு நபருடைய தேவையை பற்றி ஒன்றுமே தெரியாது.
He speaks. And that man is delivered from some sin.
அவன் பேசுகிறான், அந்த கேட்கிற நபர் ஒரு பாவத்திலிருந்து விடுதலை
அடைகிறார். All true prophets in the entire Bible, their ministry was to deliver people from sin.
முழு வேதாகமத்திலே தீர்க்கதரிசியுடைய வேலையே மக்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதாகும்.
You see the main message of all the prophets in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே உள்ள எல்லா தீர்க்கதரிசியுடைய செய்திகளை பாருங்கள்.
Turn Israel from their sin.
இஸ்ரவேலை தங்கள் பாவங்களிலிருந்து
திரும்ப கொண்டு வர. Prophets were preaching the same thing.
புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் அதே தான் பிரசங்கிக்கிறார்கள்.
Burden was always holiness.
அவருடைய பாரமே எப்பொழுதும் பரிசுத்தம்.
Melchizedek's burden was holiness.
மெல்கிசெதேக்கினுடைய பாரமும் பரிசுத்தம்.
That's why Jesus is called a priest after the order of Melchizedek.
ஆகவே தான் இயேசு கிறிஸ்து மெல்கிசெதேக்கின் முறையிலே வந்து ஆசாரியர் என்று அழைக்கப்படுகிறார்.
Abraham is delivered.
ஆபிரகாம் விடுதலையாக்கப்பட்டான்.
After that the king of Sodom comes.
அதற்கு பிறகு சோதோம் ராஜா வருகிறான்.
You won the victory, Abraham.
ஆபிரகாமே, நீதான்
take all this money.
ஜெயம் பெற்றுக்கொண்டாய், இந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொள்.
And he says, I will not even take a shoelace from you, verse 23.
பாதரட்சின் வாரை கூட நான் எடுக்க மாட்டேன் என்று சொல்கிறான்.
Because otherwise you will say, you made Abraham rich.
22 வசனத்திலே பார்க்கிறோம், அப்படி நான் எடுத்துப்பேன் என்று சொன்னால் நீதான் ஆபிரகாமை பணக்காரனாய் ஆக்கிவிட்டாய் என்று சொல்வார்கள்.
He says what Melchizedek said, my God is the possessor of heaven and earth.
வானத்தையும் பூமியையும் உடையவராகிய என்னுடைய உன்னதமான தேவன் என்று சொல்கிறான்.
He got a new title for God.
அவன் இப்பொழுது தேவனுக்கு ஒரு புது பெயரை கொடுக்கிறான்.
He responded to that challenge from Melchizedek.
மெல்கிசெதேக் கிட்டத்திலிருந்து வந்த அந்த சவாலுக்கு அவன் கீழ்ப்படிந்தான்.
I will take nothing.
நான் ஒன்றையும் எடுக்க மாட்டேன் என்று
சொன்னான். So as we look through Abraham's life,
ஆகவே ஆபிரகாமுடைய வாழ்க்கை முழுவதும் பார்க்கும்போது,
he failed.
அவன் தவறினான்.
Sometimes he succeeded.
சில சமயங்களில் வெற்றி பெற்றான்.
Sometimes he failed.
சில சமயங்களில் தோல்வியடைந்தான்.
Twice he told a lie that Sarah was his sister.
சாரா தன்னுடைய சகோதரி என்று இரண்டு முறை பொய் சொன்னான்.
It's not just once.
ஒரு முறை அல்ல.
He repeated that.
அதே பொய்யை திரும்பமாய்
சொன்னான். He made one mistake in chapter 12 and did the same thing again in chapter 20.
12 ஆம் அதிகாரத்தில் ஒரு தவறை செய்கிறான், 20 ஆம் அதிகாரத்தில் அதே தவறை திருப்பி செய்கிறான்.
You know, This is a man who made mistakes more than once. The same mistake.
அதே தவறை ஒரு முறைக்கு அதிகமாக செய்த அதே மனிதன் தான் அவன்.
But he trusted God.
ஆனால் தேவனிலே நம்பிக்கை
வைத்தான். God said you're going to have many children. He said yes, amen.
உனக்கு திரளான பிள்ளைகள் உண்டாவார்கள் என்று சொன்னவன் ஆமென் என்று
சொன்னான். What I'm trying to say is,
நான் என்ன சொல்ல
விரும்புகிறேன்? He was a man just like us.
நம்மைப் போல ஒரு மனிதன் இங்க இருக்கிறான்.
He started out making mistakes.
தவறு செய்து
ஆரம்பித்தான்.
உறவினரிலிருந்து
told lies when he was in a situation.
இக்கட்டான சூழ்நிலை வரும்போது
sometimes trusted God.
சில சமயத்திலே தேவனை நம்பினார்.
Sometimes passed the test, sometimes failed.
சில சமயத்திலே தேர்வு தேர்ச்சி பெற்றான், சில சமயத்திலே தவறி
விட்டார்.
அவர் உள்ளத்தின் ஆழத்தை
God saw he was sincere.
அவர் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்பதை தேவன் பார்த்தார்.
And I want to say to you.
நான் உன்னை பார்த்து சொல்ல விரும்புகிறேன்.
Deep down in your heart.
உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தை
God sees you are a sincere man.
நீ உண்மையான மனிதன் என்பதை தேவன் பார்த்தார். ஒரு உண்மையான ஸ்திரீ என்பதை தேவன் பார்த்தார். அவருடைய அழைத்திருந்தால்
I tell you he'll work on your behalf and fulfill his plan for your life.
உனக்கு சாதகமாக தேவன் கிரியை செய்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று உனக்கு சொல்கிறேன்.
In spite of your failures.
உன்னுடைய தோல்விகளின் மத்தியிலும் கூட
That's okay. He'll overlook those failures.
தேவன் அந்த தோல்விகளை அவர் கண்ணும் காணாமல்
விடுவார். He'll lead you out of that into something glorious.
ஆனால் இதிலிருந்து உன்னை மகிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ள நடத்துவார்.
Just like he did with Abraham.
ஆபிரகாம் இடத்தில் செய்தது போல.
God cannot use a man before he tests him.
தேவன் ஒரு மனிதனை சோதிப்பதற்கு முன்பதாக பயன்படுத்த முடியாது.
Very important.
சோதிப்பது என்பது மிக முக்கியமானது.
Before they use aluminium to make aircraft, they test it.
அலுமினியத்தை விமானம் செய்வதற்கு பயன்படுத்துவதற்கு முன்பதாக அதை சோதிக்கிறார்கள்.
Put it in the fire.
அக்கினிலே போடுகிறார்கள்.
Put it in ice.
ஐஸிலே போடுகிறார்கள்.
Back into the fire.
அக்கினிலே போடுகிறார்கள்.
See if this is brittle, will it break?
இந்த அலுமினியமானது உடைந்து விடுமா என்று பார்ப்பதற்காக சோதிக்கிறார்கள்.
Breakable type, they say we can make some children's toys with this.
அது உடையக்கூடிய ஒரு உலோகமாக இருந்தால் சரி, இதை வைத்து சிறு பிள்ளைகளுக்கு பொம்மை செய்யலாம்.
Pass all these tests.
இந்த சோதனை எல்லாம் அது கடந்து விட்டால்
It becomes an aeroplane.
அது ஒரு விமானமாய் மாறுகிறது.
And so God has a wonderful plan for your life.
ஆகவே தேவன் உன் வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்திருக்கிறார்.
Like something like making an aeroplane, not a children's toy.
சின்ன பிள்ளைகளுடைய பொம்மைகளை அல்ல, விளையாட்டு பொருட்களை அல்ல, விமானத்தை செய்வதற்காக.
But to test you first.
அதற்கு முன்பதாக உன்னை சோதிக்க
வேண்டியிருக்கு. That's why he puts you into difficult circumstances.
ஆகவே தான் கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு உன்னை அனுப்புகிறார்.
That's why he sends a famine.
ஆகவே தான் பஞ்சத்தை அனுப்புகிறார்.
That's why he puts you in the fire.
ஆகவே தான் அக்கினியில் உன்னை போடுகிறார்.
That's why he tests you to see whether you'll tell a lie.
நீ பொய் சொல்வாயா என்று பார்க்கிறார்.
If you tell a lie, he sees whether you'll repent and come back.
பொய் சொன்னாலும் கூட நீ மனம் திரும்பி திரும்பமாய் வருகிறாயா?
God is a good God.
தேவன் நல்ல தேவன்.
He's got a tremendous plan for your life.
உனக்கென்று பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார்.
Pray.
ஜெபிப்போமா?
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
You say, Lord,
ஆண்டவரே,
please fulfill your plan for my life.
என்னுடைய வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற திட்டத்தை
நிறைவேற்ற. Confess my failures.
என்னுடைய தோல்விகளை அறிக்கையிடு.
Forgive me.
என்னை மன்னியும் ஆண்டவரே.
Please fill me with your Holy Spirit.
என்னுடைய பரிசுத்த ஆவியாலே என்னை நிரப்பு.
Fulfill your plan.
உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்.
In Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
Amen.
Amen.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.